Enter the Omega Gateway with Reverend Neville Johnson.
Welcome to the Omega Gateway.
Omega நுழைவாயில் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன்.
The Omega Gateway is an end-time gateway to truth.
Omega நுழைவாயில் கடைசி கால சத்தியத்திற்குள் உங்களை வழிநடத்தும் ஒரு ஊழியமாகும்.
Truth which God is revealing to the church in these end times.
இந்த கடைசி நாட்களிலே தேவன் தம்முடைய சபைக்கு வெளிப்படுத்தி தரும் சத்தியங்களை போதிக்கும் ஒரு ஊழியமாகும்.
We are now living at the end of the age.
இந்த யுகத்தின் முடிவின் காலத்தில் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
And Jesus is coming again very very soon.
இயேசு மிக மிக சீக்கிரத்தில் வரப்போகிறார்.
And we need to be prepared for his coming.
அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியமாகும்.
We need to be hearing what God is saying to the church today.
இன்றைய சபைக்கு தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் செவி கொடுத்து கேட்க வேண்டும்.
This is a critical period of time in the history of the church.
சபையின் சரித்திரத்தில் மிக நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம்.
We are in the last generation on the face of the earth before the coming of the Lord.
கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாய் இந்த பூமியில இருக்கும் கடைசி தலைமுறை நாம் தான்.
Now we've been studying the parables of the kingdom.
தேவனுடைய ராஜ்யத்தின் ஓமைகளை குறித்து நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம்.
And in the last session we looked at the parable of the mustard seed.
கடந்த பகுதியிலே கடுகு விதையின் ஓமையை சற்று தியானித்தோம்.
How that the church became the greatest church in the earth.
சபை இந்த பூமியிலேயே மிகப்பெரிய பிரம்மாண்டமான சபையாய் உருவெடுத்தது எப்படி என்பதை கவனித்தோம்.
Very large numerically.
எண்ணிக்கையிலே மிக திரளான எண்ணிக்கையுடைய சபை.
A great organization.
மிக பெரிய ஸ்தாபனமாய் உருவெடுத்தது.
Jesus said it became the greatest of herbs or religions in the earth.
இயேசு சொன்னார் சகல பூண்டுகளிலேயும் உலகத்தில் இருக்கிற எல்லா சமய மதங்களிலேயும் மிகப்பெரிய மரமாய் இது மாறும்.
But it was in great decline.
அதே நேரத்தில் மிகப்பெரிய ஆவிக்குரிய வீழ்ச்சியையும் அது சந்திக்கும்.
Spiritually it was declining very fast.
வளர்ச்சியின் வேகத்துக்கு ஏற்ப ஆவிக்குரிய அம்சம் சபைகளிலே மிக விரைவாய் குன்றி போய்விட்டது.
Now in the next parable we're going to look at this parable how it takes the church down into the dark ages.
அடுத்த ஓமையிலே சபைகளை இருண்ட காலத்துக்குள் எப்படி இது கொண்டு போனது என்பதை குறித்து சற்று தியானிப்போமாக.
This is called the parable of the leaven.
இது புளித்த மாவை பற்றிய ஓமையாகும்.
It is recorded for us in Matthew 13 and verse 33.
மத்தேயு சுவிசேஷம் 13 அதிகாரம் 33 வசனத்திலே இந்த ஓமை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் மூன்று படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார்.
And so Jesus was saying this.
இயேசு இந்த ஓமையை சொல்லுகிறார்.
That the kingdom of heaven was like a woman who took 3 measures of meal, put it into the church and leavened the whole church.
ஒரு ஸ்திரீ தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு மூன்று படி மாவிலே எடுத்து அது முழுவதும் புளித்து போகிற வரை சபையை புளிப்பாக்குற நிலைக்கு அடக்கி வைத்ததற்கு சமம் என்று ஓமையை சொல்லுகிறார்.
Now, leaven in the Bible speaks to us of sin.
வேதத்திலே புளித்த மாவு என்று எப்பொழுது வாசித்தாலும் அது பாவத்தை குறித்த ஒரு சொல்லாகும்.
And it has the ability to contaminate.
அது முழுவதுமாய் சபையை பாழ்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது.
The scriptures tell us that a little leaven leaveneth the whole lump.
கொஞ்சம் புளித்த மா முழு மாவையும் புளித்து போக பண்ணும் தன்மையுடையது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது.
And in 1 Corinthians chapter 5 and verse 7 and 8 it talks about this leaven and what we are to do with it.
1 கொரிந்தியர் 5 அதிகாரம் 7 8 வசனங்களிலே இந்த புளித்த மாவை குறித்தும் இதை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம்.
Scripture is saying that we shouldn't allow leaven or sin into the church because it will affect the whole church.
இந்தப் புளித்த மாவாகிய பாவம் சபை முழுவதையும் பாதித்து விடும். ஆகவே இதை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளோ சபைக்குள்ளோ நாம் அனுமதிக்கவே கூடாது என்று வேதம் மிக திட்டம் தெளிவாய் நமக்கு அறிவுறுத்துகிறது.
Now it says this woman took 3 measures of leaven and brought it into the church and leavened the whole church.
இந்த ஸ்திரீ 3 படி புளித்த மாவை கொண்டு வந்து முழு சபையையும் புளித்து போகத்தக்கதாய் அதை சபைக்குள் ஊற்றிவிட்டாள் என்று வாசிக்கிறோம்.
So this woman just brought sin at different levels slowly into the church.
இந்த ஸ்திரீ வித்தியாசப்பட்ட நிலைகளிலே மெதுவாய் கொஞ்சம் கொஞ்சமாய் பாவத்தை சபைகளுக்குள் உட்புகுத்தி விட்டாள்.
We see her at work in the first 3 parables. 3 times she introduced sin into the church.
நாம் கவனித்த முதல் 3 ஓமைகளின் காலகட்டத்துக்கு ஏற்ப சபைகளில் 3 முறை இது செயல்பட்டதை காண முடியும்.
In the first parable, the parable of the sower.
முதல் ஓமை விதைக்கிறவனை பற்றிய ஓமை.
She began to dilute the word of God.
கர்த்தருடைய வசனத்தை அவள் கலப்படம் செய்ய ஆரம்பித்தாள்.
You know, and saying that God's word doesn't have to be taken literally.
தேவனுடைய வார்த்தையை எழுத்தின்படியே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று அவள் சொன்னாள்.
That's quite common in evangelical circles today.
இன்றைக்கும் அது இன்றைய உலக வட்டாரங்களிலே மலிந்திருக்கக்கூடிய ஒரு பரவலான கருத்து என்பதை அறிந்திருக்கிறோம்.
Many don't believe that the scripture is the inspired word of God and that it's infallible.
இன்றைக்கு அநேகர் தேவனுடைய வார்த்தை தேவ ஆவியினாலே ஏவப்பட்ட அழியாத வார்த்தை என்பதை நம்ப மறுக்கிறார்கள்.
In the second parable of the wheat and tares, this woman introduced something else. She introduced a whole new level of sin again.
இரண்டாவது கோதுமை கலையை பற்றிய அந்த ஓமையிலே இவள் மறுபடியும் ஒரு புதிய புளித்த மாவாகிய பாவத்தை சபைகளுக்குள் புகுத்தி விடுவதை பார்க்கிறோம்.
She introduced mixture into the church.
கலப்படம் பண்ணுகிற ஒரு தன்மையை சபைக்குள் அவள் அறிமுகப்படுத்தி விட்டாள்.
So the church was becoming a mix of light and darkness.
இப்பொழுது இருளும் ஒளியும் இரண்டர கலக்கக்கூடிய ஒரு கலவை கூடவாய் சபை மாறிவிட்டது.
And finally in the third parable, she introduced another level of sin into the church. That was compromise.
கடைசியாக மூன்றாவது ஓமையிலே சமரச போக்காகிய உலகத்தோடு ஒத்து போகிற புளித்த மாவின் பாவத்தை சபைக்குள் அவள் அறிமுகப்படுத்தி விட்டாள்.
It says she hid 3 measures of leaven in the church.
3 படி புளித்த மாவை சபையிலே அவள் அடக்கி வைத்தாள் என்ற அர்த்தம் இதுதான்.
Now this was sufficient to take the church, which had been a glorious church in the beginning, but she took it down into great darkness.
ஆரம்பத்திலே மகிமையாயிருந்த திருச்சபையை ஒரு இருண்ட யுகத்துக்குள் தள்ளிவிட இந்த 3 செய்கைகளும் போதுமானதாயிருந்தது.
And this period historically became known as the Dark Ages.
சபையின் சரித்திரத்தின் இந்த காலகட்டம் இருண்ட காலம் என்று அழைக்கப்படுகிறது.
Can you imagine? There was 1,000 years now followed of darkness.
இதை தொடர்ந்து 1,000 ஆண்டு காலம் இருண்ட யுகம் தொடர்ந்து நீடித்தது என்பதை கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா?
The main body of the church was in absolute darkness and sin.
கிறிஸ்துவின் சரீரம் முழுவதும் பாவத்திலே இருளிலே சிக்கி தவித்துக் கொண்டிருந்தது.
And it lasted for 1,000 years.
1,000 ஆண்டு காலம் இந்த இருள் நிலை நீடித்தது.
It was a terrible period in history.
சரித்திரத்திலே மிக கொடிதான பயங்கரமான ஒரு காலகட்டமாகும் அது.
Now notice, a woman did this.
கவனியுங்கள், ஒரு ஸ்திரீ இதை செய்தாள்.
Who was this woman?
இந்த ஸ்திரீ யார்?
Very clearly, it's the Jezebelic spirit.
மிக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும், இவள் யேசபேலின் ஆவி.
And we have to be very, very careful with this spirit.
இந்த ஆவியை குறித்து
It is a great demonic power that is against the church today.
இன்றைக்கும் திருச்சபைக்கு எதிராக மிக பெரிதான பிசாசின் வல்லமை கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது.
You see, the Bible speaks about two women who represent two churches in the earth.
வேதம் இந்த பூமியிலே இரண்டு சபைகளுக்கு அடையாளமா இருக்கக்கூடிய இரண்டு ஸ்திரீகளை குறித்து சொல்லுகிறது.
One is the true church, the bride of Christ.
ஒன்று மெய்யான சபையாயிருக்கிற கிறிஸ்துவின் மனவாட்டி.
One is the false church, the harlot church.
மற்றொன்று கள்ள துருபதேசத்தின் சபையாகிய வேசி சபை.
It tells us in Revelation in chapter 12 in verse 1, it speaks about the true church and describes it.
வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் முதலாம் வசனத்திலே மெய்யான சபையை குறித்த ஒரு வர்ணனை சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அன்றையும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன.
You see, this is a true church. This woman is a true church of God.
இந்த ஸ்திரீ தேவனுடைய மெய்யான சபைக்கு அடையாளமாய் இருக்கிறாள்.
In Revelation 21 and verse 9, she is called the wife of the Lamb. The wife, the bride of Christ, the wife of the Lamb.
வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 9 வசனத்திலே அவள் ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மனவாட்டி என்கிற மெய்யான சபையாய் அழைக்கப்படுகிறாள்.
So the true church is described as the bride of Jesus.
மெய்யான சபை இயேசுவின் மனவாட்டி சபை என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறது.
The Bible says Jesus is coming for a bride without spot.
கறை திரை இல்லாத ஒரு மனவாட்டிக்காக இயேசு வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது.
Without any wrinkles.
எந்த கரைதரை ஒன்றுமில்லாத மனவாட்டி சபையை.
It is a perfect church, a perfect bride.
ஊரண மனவாட்டி சபையை ஏற்றுக்கொள்ள இயேசு வருகிறார்.
But the Bible also speaks about another church in the earth in these last days.
அதே நேரத்தில் இந்த கடைசி நாட்களில் இந்த பூமியில் காணப்படக்கூடிய இன்னும் ஒரு சபையை குறித்து வேதம் அடையாளம் காட்டுகிறது.
This is a false church.
இது கள்ள சபை.
And she is called a harlot.
இது வேசி என்று அழைக்கப்படுகிறது.
We need to read from Revelation chapter 17 and verse 3, 4, 5 and 6.
வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரம் 3, 4, 5, 6 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் இரகசியம் மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன்.
You see, this woman or this church is described in this way.
இந்த ஸ்திரீ இந்த சபை இவ்விதமாய் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது.
Describes her as the mystery Babylon, the mother of harlots.
ரகசியம் மகா பாபிலோன் சகல அருவறுப்புகளுக்கும் வேசி தாய்.
And it describes this church of having all the abominations of the earth.
பூமியில் இருக்கிற சகல அருவறுப்புகளுக்கும் தாயாகிய வேசி.
And she is drunk with the blood of the martyrs.
அவள் இயேசுவின் இரத்த சாட்சிகளின் இரத்தத்தினால் வெறி கொண்டவள்.
And so this false church is blasphemous.
இந்த கள்ள சபை தூஷணமான ஒரு சபை.
It is an abomination.
அது மகா அருவறுப்பானது.
It is a harlot.
அது ஒரு வேசி.
Drunk with the blood of the martyrs.
இரத்த சாட்சிகளின் இரத்தத்தினால் வெறி கொண்டவள்.
This church is forming in the earth today.
இன்றைக்கு இந்த சபை இந்த பூமியிலே உருவாகி கொண்டிருக்கிறது.
Its structure is already in place.
அதன் அமைப்பு ஏற்கனவே ஸ்தானங்களில் நிலைப்படுத்தப்பட்டு விட்டது.
This false church, you see, is beginning to appear. It's very sinister.
இந்த கள்ள மார்க்க சபையினுடைய தோற்றம் மிக தெளிவாய் இப்பொழுது புலப்படக்கூடிய நிலைக்கு வெளியிலே தோன்றிவிட்டது.
You see, the dark ages was a result of this woman's wickedness.
இருந்த காலம் இந்த ஸ்திரீனுடைய பொல்லாத துன்மார்க்கத்தினுடைய பாதகத்தின் விளைவே ஆகும்.
This spirit of Jezebel,
இந்த யேசபேலின் ஆவி,
this high-ranking demonic force,
பொல்லாத பிசாசின் உயர்ந்த அதிகபட்ச தீய சக்திகளின் கிரியை.
Now we've seen how this false church is growing in prominence today.
இந்த கள்ள சபை இன்றைக்கு மிக பெரிதான அளவிலே முக்கியத்துவம் பெற்று வளர்கிறதை நாம் காண முடியும்.
Teaching that all religions are acceptable, and she is pushing for a one world church.
எம் மதத்தை சார்ந்தவர்களாய் இருந்தாலும் அங்கீகரித்துக் கொள்ளப்படுவார்கள் என்ற அனுமதியோடு உலகமயமாக்கப்படும் சபைக்காக முந்திக் கொண்டு முன்னேறிக் கொண்டிருக்கிறாள்.
This is the stated agenda of the World Council of Churches.
இது உலக சபை சங்கத்தினுடைய கூற்றின் நிகழ்ச்சியாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
The Bible tells us we have to have nothing to do with this church.
வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, இந்த சபைக்கும் நமக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை.
It is a false church.
அது ஒரு கள்ள மார்க்கத்து சபை.
And it will take us down to hell.
அது நேராய் நரகத்துக்கு கொண்டு போய் நம்மை சேர்த்துவிடும்.
The Bible says her sins have reached down to heaven.
வேதம் சொல்லுகிறது அவளுடைய பாவங்கள் பரலோகத்தை எட்டினது.
And we're told in Revelation 18 to come out of that church.
வெளிப்படுத்தின விசேஷத்தின் 18 அதிகாரத்திலே அப்படிப்பட்ட சபைகளை விட்டு நாம் வெளியேறும்படி கட்டளை பெற்றிருக்கிறோம்.
And be not partakers of her sins.
அவளுடைய பாவங்களுக்கு நாம் பங்காளிகளாய் மாறக்கூடாது.
You see, this false church is part of the Antichrist kingdom.
இந்த கள்ள சபை அந்திகிறிஸ்துவின் ராஜ்யத்தின் ஒரு பங்காகும்.
And will make war against the true church of Christ.
இதோடு இணைந்து மெய்யான கிறிஸ்துவின் சபையோடு அந்த கள்ள சபை போர் தொடுக்கும்.
We said before how it will become the world church.
இதற்கு முன்பே இந்த கள்ள சபை உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிற ஒரு சபையாய் எப்படி உருவெடுக்கும் என்பதை நாம் கவனித்தோம்.
And any other kind of church will not be allowed to exist in the earth.
அதற்கு எதிரான எந்த கோட்பாடுகளையும் சொல்லுகிற சபைகள் இந்த பூமியிலே இருக்க அவைகள் அனுமதிக்காது.
Legislation will be passed to make this law.
இதை சட்டப்படி அங்கீகரிக்கும்படியான தீர்மானங்கள் எடுக்கப்படும்.
Any other church will be banned.
வேற எந்த சபையும் தடை செய்யப்படும்.
This church along with the Antichrist wants to dominate in the earth.
இந்த ஒரே கள்ள சபை அந்திகிறிஸ்துவோடு இணைந்து உலகம் முழுவதையும் ஆதிக்கம் செலுத்த முன்வரும்.
And so the Bible spoke about this church coming to prominence.
இந்த சபை எல்லார் கண்களுக்கு முன்பாக முக்கியத்துவம் பெறுவதை குறித்து வேதம் சொல்லுகிறது.
It became the greatest of herbs, the greatest of religions in the earth.
சகல பூண்டுகளிலும் பெரிதாகி பூமியில் இருக்கிற சகல மதங்களிலேயும் முக்கியமான மதமாய் அங்கீகரிக்கப்படும்.
Now, Psalm 91, verses 1 to 9 is a very interesting psalm, and it tells us how we can be secure in the days that lie ahead. Let's listen to this as it's read now.
91st சங்கீதம் இப்படிப்பட்ட நெருக்கடியான காலகட்டத்திலே நம்மை சூழ நடக்கக்கூடிய இந்த பயங்கர ஆபத்துகளின் மத்தியிலே நாம் எப்படி பாதுகாப்பாய் இருக்க முடியும் என்பதை நேர்த்தியாய் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சங்கீதம். அந்த வசனங்களை வாசிக்க கேட்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீ என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய்.
See, it says, he that dwelleth in the secret place of the Most High.
உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன்.
It's a place walking closely with the Lord.
அது கர்த்தரோடு கூட நெருக்கமாய் இணைந்து நடக்கிற ஒரு இடமாகும்.
Knowing his voice.
அவருடைய சத்தத்தை அறிந்து அடையாளம் கண்டுகொள்ளுகிற இடம்.
And walking with him.
அவரோடு கைப்பிடித்து நடக்கும் அனுபவம்.
It says we shall remain under the protection of the Lord.
அப்படி நடந்தால் கர்த்தருடைய பாதுகாப்பின் கீழ் நாம் தங்கியிருக்க முடியுமா?
You see this psalm tells us great plagues are coming across the face of the earth.
இந்த சங்கீதத்தின்படி இந்த பூமியிலே மகா பெரிய கொள்ளை நோய்கள் எப்படி தலை தூக்கி நிற்கும் என்பதை மிக தெளிவாய் அறிய முடியும்.
And it says a thousand shall fall dead at your side, but it shall not come near you.
உன் பக்கத்தில் ஆயிரம் பேர் செத்து விழுவார்கள், ஆனால் உன்னையோ அது தாக்குவதில்லை என்று சொல்லுகிறது.
But only if we dwelling in the secret place of the Most High, walking with the Lord Jesus Christ.
உன்னதமானவருடைய மறைவிடமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து நெருக்கமாய் நடந்தால் மாத்திரம்தான் பத்திரமாய் இருக்க முடியும்.
You see, terrible things are coming on the face of the earth.
கொடிதான பயங்கர காரியங்கள் இந்த பூமியின் மீது எங்கும் மலிந்திருக்கக்கூடிய அவலநிலையை பார்க்கிறோம்.
As is coming a great clash between light and darkness.
ஒளிக்கும் இருளுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய மோதல் வெடிக்கும் போது.
And the Antichrist will make war with the saints, the Bible tells us.
வேதம் சொல்லுகிறது அந்திக்ரிஸ்து பரிசுத்தவான்களோட யுத்தம் செய்வான்.
And Psalm 91 is a prophetic psalm of these days.
91st சங்கீதம் இப்படிப்பட்ட பயங்கர நாட்களை குறித்த தீர்க்க தரிசன சங்கீதமாகும்.
You have to survive the days that lie ahead.
நமக்கு முன்பாக இருக்கும் இப்படிப்பட்ட கொடிய நாட்களிலே நாம் தாக்குப்பிடித்து உயிர் வாழ வேண்டும்.
You see, if you don't take the mark of the beast, you can't buy or sell.
மிருகத்தின் முத்திரையை நீங்கள் அணிந்து கொள்ளாவிட்டால் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது.
You're going to have to depend upon the Lord.
நீங்கள் கர்த்தரையே சார்ந்து கொள்ள வேண்டும்.
You know, I have friends, a situation I know of who these pastors and a church was cut off by an earthquake in the Andes in South America.
நண்பர்களே, ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். தென் அமெரிக்காவிலே இருந்த ஒரு குறிப்பிட்ட சபை மலைப்பகுதியில் இருந்தது. பூமி அதிர்ச்சி நேரத்திலே அவர்கள் மற்ற எந்த உருளோடும் தொடர்பு கொள்ள முடியாதபடிக்கு துண்டிக்கப்பட்ட நிலையிலே தனித்து கைவிடப்பட்டார்கள்.
And they couldn't get any food to them for over 20 weeks.
20 வார நாட்களுக்கு எந்த உணவும் அவர்களுக்கு கிடைக்க வழிவகையா இல்லை.
Their crops were destroyed with the earthquake.
பூமி எதிர்ச்சியிலே அவர்களுடைய பயிர்கள் எல்லாம் அழிந்து விட்டன.
And they were completely cut off.
முழுவதும் வெளி உலகத்தின் தொடர்போடு துண்டிக்கப்பட்டு விட்டார்கள்.
The pastor got the people together.
போதகர் சபை மக்கள் எல்லாரையும் ஒன்றாய் கூட்டி சேர்த்தார்.
And we're going to read the word because this will be our food.
அவர் சொன்னார், இப்பொழுது நாம் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க போகிறோம், தேவனுடைய வார்த்தையே நமக்கு உணவாய் மாறப்போகிறது.
So they got all the people together and every day read some portions of the word of God.
எல்லா ஜனங்களையும் கூட்டி சேர்த்து ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து குறிப்பிட்ட வேத பகுதியை வாசித்தார்கள்.
And when they had finished, they felt like they'd had a three-course meal.
வாசித்து முடிந்த உடனே மூன்று வேளை உணவும் வயிறு நிரம்ப சாப்பிட்டது போன்ற உணர்வை அடைந்தார்கள்.
They did this for 20 days and survived.
20 வார நாட்கள் இப்படியே செய்து உயிர் பிழைத்து வாழ்ந்தார்கள்.
And the rescuers, when they broke through, were amazed that they were still alive.
மீட்பு படை இவர்கள் இருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்த உதவும் இவ்வளவு நாட்கள் கழித்து இவர்கள் உயிரோடு இருக்கிறதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போய்விட்டார்கள்.
God is able to take care of us, you know.
நம்மை பொறுப்படுத்த பராமரிக்க தேவன் வல்லவர் என்று நமக்கு தெரியும்.
But we must walk in the secret place of the Most High, close to the Lord.
ஆகிலும் உன்னதமானவருடைய மறைவிடமாகிய கர்த்தருடைய சமூகத்திலே மிக நெருக்கமாய் இணைந்து நாம் நடக்க வேண்டும்.
This parable again is a warning to us in our day and age.
மறுபடியும் இந்த ஓமை இன்றைக்கு இருக்கிற நம்முடைய காலத்தின் நாட்களை குறித்த ஒரு எச்சரிப்பாகும்.
There's coming a great clash between light and darkness.
ஒளிக்கும் இருளுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய மோதல் வெடிக்க போகிற அபாயம் உண்டு.
Great plagues are coming on the face of the earth.
பூமியின் மீது எங்கும் மகா கொள்ளை நோய்கள் உண்டாகும்.
There's going to be unbelievable warfare in many countries.
நம்ப முடியாத போர்கள் பல தேசங்களுக்கிடையே திடீர் திடீரென்று வெடித்து சிதறும்.
There's going to be nuclear exchanges between some countries.
சில நாடுகளுக்கு இடையே அணுசக்திகளின் ஆயுதங்களுடைய பரிமாற்றமும் உண்டாகும்.
That's the world we're going to find ourselves living in.
இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த உலகத்தில் வாழ்கிறவர்களாய் நாம் நம்மை காணப்போகிறோம்.
It is time to prepare our hearts.
ஆகவே நம் இருதயங்களை ஆயத்தப்பட வேண்டிய நேரம் இதுதான்.
For the days that lie ahead.
நமக்கு எதிராக இருக்கிற நாட்களுக்கு ஏற்றபடி இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோமாக.
Jesus warned us these would be difficult times.
இவை கடினமான நேரமாய் இருக்கும் என்று இயேசு முன்கூட்டியே நமக்கு எச்சரிப்பு கொடுத்து விட்டார்.
But we will survive them if we walk with God.
தேவனோடு கூட இணைந்து நடப்போமானால் நாம் இந்த காலகட்டத்தில் தாக்குப்பிடித்து வெற்றி கொள்வது நிச்சயம்.
During this time millions of people will be saved in the face of the earth.
இப்படிப்பட்ட காலகட்டத்தில் உலகத்தின் மீதெங்கும் இருக்கிற லட்சோப லட்சம் மக்கள் இயேசுவின் இரட்சிப்பை பெற்றுக் கொள்வார்கள்.
So it's a wonderful time and it's a terrible time.
அற்புதமான இனிமையான நேரமாய் இருந்தாலும் கொடிய நாட்களாய் இருக்கும்.
Great darkness and great light.
மிகுந்த இருள் மகா பேரொளி.
And let me tell you, you will not survive those days that lie ahead unless you are walking closely with the Lord.
இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லட்டும், கர்த்தரோடு கூட கைப்பிடித்து மிக நெருக்கமாய் இணைந்து நடந்தால் ஒழிய அந்த நாட்களிலே நீங்கள் பரிசுத்தமாய் விசுவாசத்தை காத்துக்கொண்டு வெற்றி நடை போட முடியவே முடியாது.
You cannot take this thing lightly.
இந்த காரியங்களை லகுவாய் லேசாய் நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது.
These things are coming.
இவைகள் வந்து கொண்டிருக்கின்றன.
And we will have to face them.
நாம் அவைகளை சந்தித்தே தீர வேண்டும்.
And we'll have to come through victoriously in God.
ஆனால் தேவனுக்குள் இவைகளை வெற்றிகரமாய் மேற்கொண்டவர்களாய் நிற்போம்.
Let us pray.
நாம் ஜெபிப்போமா?
Lord Jesus, we thank you for your word.
கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்.
Your word is life and truth to us.
உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவனும் சத்தியமும் நிறைந்ததாய் இருக்கிறது.
And tells us how to prepare for what is coming upon the face of the earth.
பூமியின் மீதெங்கும் சம்பவிக்க போகிறவைகளுக்கு ஏற்ற விதத்திலே நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெளிவாய் எச்சரிக்கிறது.
You're coming for a triumphant church.
வெற்றி கொண்ட ஒரு சபைக்காக நீர் வருகிறீர்.
Which would have proved herself amidst of great adversary.
மிகுந்த போராட்ட எதிர்ப்பலைகளின் மத்தியிலே தாக்குப்பிடித்த ஆதாரத்தை நிரூபிக்கும் திருச்சபைக்காய் வருகிறீர்.
I pray for everyone who's listening to this today.
இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன்.
That you move upon their hearts, Lord.
இப்பொழுதே இவர்களுடைய இருதயங்கள் மீது நீர் அசைவாடுவீராக ஆண்டவரே.
Cause them to become serious about their life and their walk with you.
தங்கள் வாழ்க்கையை குறித்து உம்மோடு கூட இருக்கிற தங்கள் நடக்கையை குறித்து கருத்தாய் சிந்தித்து வழிவகை செய்ய உதவி செய்வீராக.
That they might be a people prepared for the coming of the Lord.
கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட்ட ஜனங்களாய் இவர்கள் இருப்பார்களாக.
In Jesus name.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.
Amen.
Amen.
God bless you today.
இன்றைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Many people have been blessed through the ministry of Reverend Neville Johnson. If you would like to know more about Reverend Neville Johnson, you may log on to the website for more details.